hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் கூறுகிறார், நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மாற்றி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 11-26 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்குள் சென்று கோவிலில் நுழைந்தார். அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு, ஏற்கனவே மாலை வேளையாகிவிட்டதால் பன்னிருவருடன் பெத்தானியாவுக்கு புறப்பட்டு சென்றார். மறுநாள் பெத்தானியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இலையடர்ந்த ஓர் அத்திமரத்தை அவர் தொலையிலிருந்து கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபோது இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை, ஏனெனில் அது அத்திப்பழக்காலம் அல்ல. அவர் அதை பார்த்து, இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்றார். அவருடைய சீடர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். கோவிலுக்குள் சென்றதும் இயேசு அங்கு விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் வெளியே துரத்த தொடங்கினார். நாணய மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்பவர்களின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். கோவில் வழியாக எந்த பொருளையும் எடுத்து செல்ல அவர் விடவில்லை. என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாகிவிட்டீர்கள் என்றார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இதை கேட்டு அவரை எப்படி ஒழித்து விடலாம் என்று வழி தேடினார்கள். எனினும் கூட்டத்தினர் அனைவரும் அவரது போதனையில் ஆழ்ந்து வியந்திருந்ததால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். மாலை வேளை ஆனதும் இயேசுவும் சீடர்களும் நகரத்திலிருந்து வெளியேறினார்கள். காலையில் அவர்கள் அவ்வழியே சென்றபோது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்ததை கண்டார்கள். அப்போது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, அதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். அது ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும்போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று கூறினார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய பொது காலத்தினுடைய நிலையிலே இருந்து நாம் இந்த வாசகங்களோடு ஆண்டவருடைய இரக்கத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இறைவார்த்தை இருபுறமும் கருக்கு வாய்ந்தது, வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. அதாவது ஒரு வாளுக்கு வந்து ஒரு கத்திக்கிற ஒரு பக்கம்தான் ஷார்ப்னஸ் இருக்கும், வெட்டக்கூடிய அந்த ஷார்ப்னஸ். ஆனால் இறைவார்த்தைக்கு ரெண்டு பக்கமும் அந்த கூரிய வாள் இருக்கிறது, அந்த கூர்மை இருக்கிறது. அப்படின்னா என்ன, கேட்குறவங்க பேசுகிறவங்க எல்லாருக்கும் இந்த வார்த்தையினுடைய அந்த வல்லமை பாய்கிறது. செயல்பாடு எந்த பக்கமும் அது செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே நம்மை அழைத்து செல்ல வேண்டும். ஆகவே இந்த வார்த்தையினுடைய வல்லமையை உள்ளத்திலே உணர்ந்தவர்களாக நாம் சிந்திக்க வேண்டும். இந்த கொரோனா தொற்றினுடைய வேதனை நிறைந்த நாட்களில் நாம் பாதுகாப்பாகவும் ஆண்டவருக்குள்ளே நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாகவும் இருக்கிற பொழுது நாம் பாதுகாக்கப்படுகிறோம். பலருக்கு ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம் என்னென்னா, ஜெபத்தால் நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் ஜெபத்தால் கடவுளுடைய நிறைவான ஆசிரை பெற முடியும். அந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதைத்தான் நீங்கள் அளந்து பார்க்க வேண்டும். அடிக்கடி நான் சொல்கிற ஒரு வார்த்தை, உங்கள் ஜெபம் வெறும் புலம்பலாக இருந்தால் கடவுள் திரும்பி பார்க்க மாட்டார். உங்கள் ஜெபம் இந்த துன்ப நேரத்தில் கூட கடவுளுக்கு அது மகிமை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு நோயாளி படுத்திருக்கிறார், இப்போ ஒரு கொரோனா நோயாளி, மூச்சு பிரச்சனை, அவங்களுக்கு உள்ள தொற்று நோயினுடைய தாக்கம், லங்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இப்படி ஒரு சூழல் என்று வைத்துக்கொள்வோமே. நீங்கள் உடனே என்ன செய்யணும், இயேசுவின் இரத்தம் இதோ இந்த மகனை சுகப்படுத்துகிறது, இயேசுவின் இரத்தம் அந்த மகனுக்குள்ளே பாய்கிறது, இயேசுவின் இரத்தம் அந்த மகனை பலப்படுத்துகிறது, இயேசுவின் இரத்தம் அந்த மகனுக்குள்ளே இருக்கிற தொற்றை அது தீர்த்து வைக்கிறது, அதை தொலைத்து போடுகிறது, இயேசுவின் இரத்தம் இதோ இந்த மகனுக்குள்ளே ஊற்றெடுக்கும் ஒரு நீரூற்றாய் பாய்கிறது, இப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும், அந்த நபருக்காக நாம் ஜெபிக்கணும். இதை தான் நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லி கொண்டிருக்கிறது, பவர் ப்ரேயர். இப்படி நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக அந்த நபருக்காக ஜெபிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, வாட்ஸ்அப்பில் உடனே 10 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு எல்லோரும் ஜெபம் பண்ணுங்கள், அப்போ நாம் ஜெபிக்கிறோமா? ஷேர் பண்ண 10 பேரை ஜெபிக்க சொல்லியிருக்கிறேனே, நான் உழந்தாட்படிட்டு ஒரு பரலோத்து மந்திரம் ஒரு அருள் இந்த மாதிரியாவது நான் அந்த நபருக்காக சொல்லுகிறோமா? இதை நம்ம சோதித்து அறிய வேண்டும். இன்றைக்கி எல்லாருமே இந்த ஒரு கஷ்டத்தில் தான் இருக்கிறோம். 10 பேர்த்துக்கு இந்த விஷயத்தை பரப்புறதுல நம்ம குறியாயிருக்கிறோம், ஆனால் 10 நிமிஷம் அந்த நபருக்காக நம்ம முழங்கால் படிக்கிடுகிறோமா? இந்த பவர் ப்ரேயர் நீங்கள் கொடுத்தீங்கனாலே அந்த நபர் அங்கே ஜெயிப்பார். அவர் எந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே எந்த மூளைகளை படுத்திருந்தாலும் கடவுள் என்ன செய்வார், அவரை வெற்றியாக்குவார். யாரால், நம்மளுடைய ஜெபத்தால். இந்த மூலையில் இருந்து நீங்கள் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் அந்த மூலையில் கிடக்கிற ஒருத்தருக்கு போக முடியும் அப்படின்னா அது ஆண்டவருடைய வல்லமையான அந்த ஜெபத்தினால மட்டுமே அது கூடும். நிறைய உதாரணங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் சொல்லி மாள முடியாது. இருந்தாலும் நம்ம இன்றைக்கு உள்ள கருத்துக்குள்ளே போகிற போது இன்றைக்கி முதல் வாசகத்தை நீங்கள் பாருங்கள். மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். சீராக்கி ஞான நூல் பைபிளில் வச்சுருக்கிறவங்க இதை உண்மையாக உணரணும் இல்லையா? கத்தோலிக்க திருவையில் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியது, புனிதர்களுடைய அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இவங்க மட்டும்தான் புனிதர்களா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்க கை விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் புனிதர்கள் இப்படி இப்படி இருக்கிறாங்க. அப்போ மற்றவங்களாம் இந்தியாவில் புனிதர்களே இல்லையா? அப்படி அல்ல. திருச்சபை வந்து அடையாளப்படுத்துகிற ஒரு சில நபர்களை அவங்க லிஸ்ட் பட்டியலிட்டு வச்சுருக்கிறாங்க. ஆனால் நமக்குள்ளே நிறைய பேர் புனிதர்களாக இருக்கிறாங்க, நிறைய பேர். ஏன், நீங்களும் கூட புனிதர்களாக இருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ துயரங்கள், அதுக்கு மத்தியில் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்கிறீங்களே, நீங்களும் புனிதர்களாகவே இருக்கிறீங்க. ஆனால் இன்னும் இந்த புனித நிலைக்கு நிறைவை அடைய சில குறைபாடுகள் இருக்கலாம். அதையும் நீங்கள் சரி செய்கிற போது கண்டிப்பாக நீங்களும் புனிதர்களாகவே இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்ம ஒவ்வொரு செயல் செய்கிற போதும் நானும் புனிதர், நானும் அந்த புனித நிலைக்குள்ளே இருந்து தான் செயல்பட வேண்டும் என்பதை நம்ம உணர்ந்து செயல்பட வேண்டும். பாருங்கள், இந்த வார்த்தைகள் சொல்கிறது 44வது அதிகாரத்தில் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம், மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். இன்றைக்கி தாய் திருவையில் நிறைய புனிதர்களை நம்ம வச்சுருக்கிறோமே, அதனுடைய அழுத்தமான ஒரு அடையாளம் இங்கே இருக்கிறது. புகழணும், அவங்கள புகழணும், அவங்கள வந்து நம்ம வணங்கலை. வணங்குதல் என்பது அவர்களுக்கு அல்ல, அன்னை மரியாதை எடுத்துக்கொள்ளுங்க. வி ஆர் நாட் வொர்ஷிப்பிங் மதம் மேரி. நம்ம அடிக்கடி நம்ம அதை தான் விளக்கம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இதை கேட்டும் விளங்க முடியாத சில மனிதர்கள் உண்டு, அவர்கள் விதண்டவாதம் பேசுகிறவர்கள், அவர்களை பற்றி நமக்கு கவலை கிடையாது. இப்போ வேதம் சொல்ல, நினைவு கூறப்படாத சிலரும் உண்டு. பாருங்கள், இவங்கெல்லாம் நினைவு கூறப்பட ஹைலைட்டட் பீப்புள்னு வச்சுக்கோங்களேன். நினைவு கூறப்படாத சிலரும் உண்டு, வாழ்ந்திராதவர்கள் போன்று அவர்கள் அழிந்தார்கள், பிறவாதவர்கள் போல் ஆனார்கள், அவர்களுக்கு பின் அவர்கள் பிள்ளைகளும் அவ்வாறே ஆனார்கள். ஆனால் அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே, அவங்களும் இரக்கத்தோடு செயல்பட்டிருக்கிறாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. அவங்க எல்லாருமே இந்த பூமியில் நினைவு கூறப்படுவதில்லை பாருங்களேன், எல்லாருமே நம்ம பார்த்தாலே தெரியும். அப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் இரக்கமே இல்லாமல் போனவங்களா, இரக்க செயல்களே செய்யலையா? அவங்களும் இரக்க செயல்கள் செய்திருக்கிறாங்க. அவர்கள் செய்த நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழித்தோன்றல்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான அந்த வார்த்தைகள். அவர்களின் வழிமரபினர் உடன்படிக்கைகளின்படி நடக்கின்றனர். அவர்கள் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய மூதாதையரை திரும்பி பாருங்கள். உங்கள் தாத்தா பாட்டி, உங்களுடைய தாய் தந்தை, அவங்க காட்டிய வழி. அவங்கள இன்றைக்கி நாம் தான் நினச்சிக்கிட்டு இருப்போம், மற்றவங்களாம் பெருசாக நினைக்கிறதில்ல. அவங்களுடைய உருவகங்கள் வந்து மறைக்கப்படுகிறது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, முதல் வாசக சீராக்கின் ஞான நூல் நமக்கு சொல்லுகிற அற்புதமான செய்தியை பாருங்கள். அவர்கள் செய்யக்கூடிய செய்த நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. அவருடைய வழிமரபுகள் உடன்படிக்கைகளின்படி நடக்கின்றனர். பாருங்கள் எவ்வளோ ஆசீர்வாதம் அப்படியே தொடர்ந்து வருது பாருங்களேன். அப்போது நாம் செய்யக்கூடிய ஒரு நன்மையான செயல் என்பது ஏதோ நான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு தான் உதவி செய்யும் என்று நீங்கள் நினைத்திருந்தா அதை மாற்றிக்கணும். நான் செய்யக்கூடிய நன்மையான செயல்கள் என் தலைமுறை தாண்டி பிள்ளைகளுக்கு உதவி செய்ய போகிறது. அப்போது நம்ம செயல்படக்கூடிய அந்த விதம் பாருங்கள், 1 யோவான் 4:16 கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத காட்டுது. கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம். கடவுள் அன்பாக இருக்கிறார் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த அன்பை அறிந்துள்ளோம். எப்படி அறிந்துள்ளோம்? அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாக இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். ஒரு அருமையான ஒரு வசனம் இந்த வசனம். இதை அடிக்கடி நம்ம நம்முடைய மறைப்பிற பிரசங்கத்திலெல்லாம் நம்ம வைக்கிறோம். அப்போது கடவுள் எதை விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய அந்த காரியம் சகோதர அன்பு. அவர் நம்மீது காட்டிய அந்த இரக்கத்தின் வழியாகத்தான் அவருடைய அன்பு பரிணமித்து அவர் அன்பாக இருக்கிறார்னு நம்மளால் சொல்ல முடியுது. இப்போ நான் சொல்லுவேன், எனக்கு கடவுள் உதவி செய்திருக்கிறார், நிறைய விதத்தில் உதவி செய்திருக்கிறார். இப்போது உதாரணத்துக்கு நான் அடிக்கடி சொல்கிறது தான், நான் உடம்பு சுகம் இல்லாமல் இருந்தப்போ எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன உதவி தேவை தெரியல, எதை செய்வது எதை செய்யக்கூடாது. இப்போ பிரதர் இன்பநாதன் ஓடி வர்றார், நாங்கள் கூப்பிடலை, அவர் பாட்டு பாடிக்கிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போகலாம், அவர் ஓடி வந்து நான் உங்களோட இருக்கிறேன் அப்படிங்கிறார். பாருங்கள், கடவுளுடைய அன்பு மனிதர்கள் வழியாக நமக்கு அப்படியே வெளிப்படுகிற. திடீர்னு நாங்கள் இப்போ இந்த இதெல்லாம் ஷூட் பண்ணணும் அப்படின்னு கூப்பிடும்போது வாலண்டியர்ஸ் நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஓடி வராங்க, உடனே வரோம் ஃபாதர். பாருங்கள், அவர்கள் அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போது இந்த அன்பினுடைய நிலை என்பது கடவுளுடைய அன்பு ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிற. கடவுள் உந்தி தள்ளுகிறார் மனிதர்களை, போய் நீங்கள் இதை செய்யுங்கள். அப்போ கடவுளுடைய அன்பை அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படியாய் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற விதம். அப்போ அந்த விதத்திலிருந்து நாம் என்ன செய்யணும்? நம்மளுடைய அன்பையும் பிறருக்கு வெளிப்படுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நற்செய்தியில் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு அருமையான ஒரு வாசகம் பாருங்கள், அழகாக அதனுடைய டெரிவேஷன் வரும். மாற்கு நற்செய்தியில் 11வது அதிகாரத்தில் 11வது டெரிவேஷனத்திலே, இயேசு எருசலேமுக்குள் சென்று கோவிலில் நுழைந்தார். அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு மாலை வேலையாயிடுச்சு, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பெத்தானியாவுக்கு புறப்பட்டு போகிறார். எருசலேம் கோவிலுக்குள்ளே இருக்கிற சூழலை பார்த்துக்கிட்டார். அந்த வேதனையோடு அந்த வழிகளோடு அவர் உள்ளே வெளியில் போகும்போது பெத்தானியாவை விட்டு திரும்பிய பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. அத்திமரத்தை அவர் தொலையிலிருந்து கண்டு ஏதாவது கிடைக்குமான்னு போய் பார்க்குறாரு. அங்கே இலையை தவிர வேறு உதவும் இல்லை. அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, அது அத்திப்பழ காலம் அல்ல, அது கனி கொடுக்குற காலம் அல்ல. அவர் அதை பார்த்து, இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, இது இந்த மரத்துக்கு மட்டும்தான், எல்லா அத்திப்பழ பழ மரத்துக்கும் கிடையாது, அந்த மரத்துக்கு மட்டும்தான் அந்த கடினமான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை வச்சுட்டு அவர் போயிடுறார். அடுத்த நாள் என்ன நடக்குது பாருங்கள், எருசலேமுக்குள்ளே திருப்பி வர்றார். கோயிலுக்குள் சென்றதும் இயேசு விற்பவர்களையும் வாங்குவவர்களையும் அடித்து துரத்துறார், கோயிலை சுத்தம் பண்ணுறார். அங்கே இருக்கிற எல்லாத்தையும் போது, என் மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் உரிய இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் இந்த வீட்டை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கல்வர் குகையாகி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள விரட்டுறார். தலைமை குருக்கள் அறிஞர்கள் இதை கேட்டு இவரை எப்படி ஒழிக்கலாம் என்று பார்க்குறாங்க. அது அடுத்த செக்மெண்ட். மாலை வேளையானதும் மீண்டும் இயேசு சீடர்களுடன் நகரத்திற்கு வெளியேறினார், அங்கிருந்து வெளியேறுறார். அப்போ காலையில் அவர்கள் சென்ற பொழுது அவர் எந்த மரத்தை பார்த்து அவர் ஒரு கடினமான வார்த்தையை வைத்தாரோ அந்த மரம் பட்டு போயிருந்ததை பார்த்து பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் காலையில் சொன்ன மரம் பாருங்கள், அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருப்பதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீ சபித்த மரம் பட்டு போயிட்டுன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த உடனே இயேசு என்ன சொல்கிறாரு, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறு நடக்கும். ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது. எதோட வந்து எதோட கனெக்ட் பண்ணுறார் பாருங்க. அப்போ இயேசு கடைசியாக என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து வேண்டும் பொழுது நீங்கள் மனத்தாங்கள் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், மனத்தாங்கள் அப்படிங்கிறது எங்கே வரும், சகோதர அன்பில் தான் வரும். சகோதரர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய, நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பில் குறைபட்டு கிடக்கிற நிலை இருந்ததுன்னா நீ கேட்குறது எதுவும் நடக்காது. அப்போ அந்த அன்பில் நீ குறைவில்லாமல் இருக்கிற போது கண்டிப்பாக நீ கேட்பது நடக்கும். மலையை பார்த்து அது போய் கடலில் விழுன்னா அது போய் விழுந்துடும். நான் அப்படி தான் சொன்னேன். அப்போ இயேசு விடத்தில் என்ன இல்லை, ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லை, ஒரு சகோதர அன்பில் குறை இல்லை. அவர் அந்த கோயிலை சுத்தப்படுத்துகிறார் அப்படின்னா அது கடவுள் மீது இருக்கிற அன்பை ஒரு புறம் வெளிப்படுத்தினாலும் அந்த சமூகத்தில் கிடந்த ஒரு அநியாயம், வெளியிலிருந்து வரக்கூடிய ஏழை எளிய மக்களிடத்தில் அவங்க நாணயம் மாற்றுகிற விதம், வெளியிலிருந்து அவங்க கொண்டு வர காசை ஒன்றுக்கு பத்தா அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு, கொடுக்க வேண்டியிருக்கு. கொடுத்து அந்த கோயில் காசை வாங்கி அந்த காசுலேருந்து தான் ஆடு வாங்கணும், அவங்க கோழி வாங்கணும், புறா வாங்கணும், அதை வைத்து தான் அவங்க போய் கோயிலில் போய் காணிக்கை செலுத்தணும். பாருங்கள், இப்போ ஏற்பட்ட ஒரு அநியாயத்தினுடைய நிலை. அப்போது அவர் கோயிலை கல்வர் குகையாக ஆக்காதுன்னா வெறும் கோயிலை மட்டும் அவர் யோசித்து செய்யலை, அங்கே கோயிலுக்கு இணையாக இருந்த எளிய மக்கள், அந்த எளிய விசுவாசிகள் தான் அந்த ஆலயம். அந்த ஆலயத்தை நீ சிதைக்கிற, அந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய அந்த ஆலயத்திற்கு ஒப்பான பிள்ளைகள் வேதனை கூறுகிறார். அந்த வேதனையை இவர் பார்த்து வேதனைப்படுகிறார். இதுதான் சகோதர அன்பு. இந்த சகோதர அன்பில் தான் அந்த காரியம் செயல்படுத்தப்படுகிறது. அப்போ பாருங்கள், அவருடைய அன்பு நிறைவானது. அதனால தான் அந்த பழத்தின் அந்த மரத்தை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறியது. அது அத்திப்பழ காலம் அல்ல. இப்போது இந்த மரத்தை மட்டும் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா திடீர்னு போய் மரத்துக்கிட்டேயே இயேசு வந்து ஒரு பழம் இருக்குதான்னு பார்க்குறாரு. அவர் அறிவற்றவரும் அல்ல, ஆனாலும் அவர் அதை செய்து காட்டினார். எதற்காகனா ஒரு மரத்திடம், அதுவும் பழம் கொடுக்கக்கூடிய காலமில்லாத ஒரு நேர ஒரு மரத்திடத்திலே போய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், எல்லா நேரமும் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலோடு ஒரு ஜீவராசி படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அது மனித இனம் மட்டும்தான். பாருங்கள், இந்த இந்த விலங்குகள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க பாருங்களேன், இனப்பெருக்கத்திற்காக. அந்த அதுக்கெல்லாம் காலம் இருக்கிறது பாருங்களேன். ஒரு அடையாளமாக இதை வைக்கிறேன். அதுங்களுக்கெல்லாம் ஒரு காலம் உண்டு. இந்த சீசனில் தான் அவங்கெல்லாம் இனப்பெருக்கம் செய்வாங்க. ஆனால் மனிதனுக்கு இனப்பெருக்கத்திற்கான காலம் எது உண்டு, ஏதாவது தெரியுமா? இனப்பெருக்கத்தின் காலம் மே மாதம்னு சொல்ல முடியுமா? இல்லை. எல்லா காலமும் அதே போல தான். ஆண்டவர் மனிதனிடத்தில் எல்லா காலத்தையும் அவனுக்கு திறந்து விட்டிருக்கிறார். நன்மை செய்வதற்கு மனிதனுக்கு வந்து கால நேரமே கிடையாது. கனி கொடுப்பதற்கு, அதுதான் இன்றைய பதிலுரை நம்முடைய நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியில் பிரதர் பாடினார், அல்லேலூயா பாடி நம்ம பாடுறோமே, நான் உங்களை எதற்கு தெரிந்து கொண்டேன், கனி தரவும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். பாருங்கள், இதுதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிற விதம். இதை மறந்துட்டு தான் இன்றைக்கு ஒரு சமூகம் ஓடிக்கொண்டு இருக்கிற, நம்ம எல்லாம் அந்த சமூகத்தில் நம்ம எல்லாம் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த திருப்பாடல் 133:1 ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. பார்த்தீங்களா, மத்தேயு 25:40 ஆண்டவர் சொல்கிறார், மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் நீங்கள் ஒருவருக்கு இதை செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது நம்ம எதை செய்யணுன்றதெல்லாம் கடவுள் காட்டி கொடுத்துட்டார் பாருங்களேன். இதைத்தான் செய்யணும், இதைத்தான் செய்யணும்னு இல்லை, கொட்டி கிடக்குது நம் கண்களுக்கு முன்பாக வாய்ப்புகள். எதை செய்ய வேண்டும், எதையாவது நீ செய். அடுத்தவங்க ஆசை பிடுங்கி நம்ம வழியில் இருக்கிறவத்தனுக்கு போடுறதில்லை, உன்னால் முடிந்ததை எதையாவது செய். ஆண்டவர் அதைத்தான் இன்றைக்கி விருப்ப நம்ம இடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, கடவுள் வந்து நம்மளை தனிமையின் ஒரு அடையாளமாக படைக்கலை, தனி தீவாக படைக்கலை, ஒரு தனிமரம் தோப்பாகாது. நம்ம எல்லாமே வி ஆர் நாட் அ சிங்கிள் என்டிட்டி, நம்மெல்லாம் டுகெதர், எல்லாம் ஒரு குடும்பமாக, ஒரு இனமாக, ஒரு சமூகமாக நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கிறோம். பாருங்கள், ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன். தொடக்க நூல் 2:18 வெறும் நம்ம கணவன் மனைவியை மட்டும் இதில் யோசிக்க முடியாது, அங்கே இணைந்திருக்க வேண்டிய அத்துணை உறவுகளையும் நம்ம யோசிக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் அதற்காகத்தான் நம்மளை அழைத்திருக்கிறார். எசையா 34:16 ஆண்டவர் சொல்கிறாரு, எதுவுமே தனித்து விடப்படுவதில்லை, துணையின்றி எதுவும் இருப்பதில்லை, ஏனெனில் ஆண்டவரின் வாய்மொழிந்த கட்டளை இது, அவரது ஆவிதான் இவற்றை ஒருங்கிணைத்தது. அப்போ இந்த ஆவியானவருடைய செயல்பாடு என்னென்னா, நம்ம அன்பு பிள்ளைகளாக ஒருங்கிணைக்குது, ஆசையுள்ள பிள்ளைகளாக நம்ம வாழணும்னு நம்மளை தூய ஆவியானவர் அழைத்து செல்கிறார். இதோ துன்பப்படுகிற பிள்ளைகளை பார்த்து உள்ளத்தில் இரக்கத்தை வைக்கிறார். தீயாவி என்ன செய்து அதற்கு எதிராக செயல்படுது? தூயாவியானவர் இரக்கத்தை வைப்பார், தீயாவி அங்கே பணத்தினுடைய ஆசையை வைக்கும். பணக்காரர்கள் எப்படி பணக்காரர்களாக நின்று கொண்டு இருக்கிறார்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவங்க யாருக்குமே ஈந்தது கிடையாதுங்க, அவங்க யாருக்குமே கொடுக்கறது கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் தான் அவர்களுடைய நிலையில் உயர்ந்து இருப்பாங்க, பணத்தினுடைய நிலையில் இல்லை. மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இருக்கிறதெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு தனக்குரியதை மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அப்போது அது எல்லா நிலைகளிலும், நம்ம பணத்தை பொறுத்த மட்டிலும் பேசுவதல்ல, எல்லா நிலைகளிலும் இந்த ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு அருமையான அடையாளம் இணைச்சட்டம் 16:11, கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீயும் உன் புதல்வர் புதல்வியரும் உன் ஆண் ஊழியர்களும் பெண் ஊழியர்களும் உன் நகரில் உள்ள லேவியனும் அந்நியனும் அநாதைகளும் கைம்பெண்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் மகிழ்வீர்களாக. கடவுள் நம்ம எல்லாரையும் ஒரே குடும்பமாக இணைந்து மகிழ்ந்திருக்க அழைக்கிறார். ஆகவே இந்த அருமையான நாளில் நாம் யோசித்து பார்க்கணும், நான் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறேன்னா, என்னுடைய அன்பு சகோதரர்களால் அது பகிரப்படுகிறதா, அவர்கள் நம்முடைய அன்பை சுவைக்கிறார்களா? காயப்பட்டு கிடந்தீங்கன்னா நீங்கள் அன்பை கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். காயமே இல்லை, நான் பேசாண்டு உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னா உன்னுடைய அன்பில் ஏதோ தொய்வு இருக்கிறது என்று அர்த்தம். ஆகவே தான் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் உன்னை பரிசீலிப்பதற்காக இந்த வாசகங்கள் வார்த்தைகள் வழியாக நம்மளோட பேசுகிறாரு. அன்பு பிள்ளைகளே, கொரோனாவினுடைய காலம் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. இன்றைக்கி நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் எல்லாம் நிறைய ஜோக்ஸ் எல்லாம் பகிரப்படுகிறது. நம்ம எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டு நாம் வீட்டுக்குள்ளே உட்காந்து நம்ம சாப்பிட்டு கொண்டு நாம் நிம்மதியாக எப்படியாவது இந்த கொரோனா நம்மை தொட்டு விடாதபடி நம்மை தப்பித்து விடலாம். அப்படி இருந்துட்டால் நமக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நீங்கள் நல்ல சுகத்தோடு இருக்கணும், எல்லாருக்கும் நோய் வரணும் என்று நம்ம சொல்லலை. ஆனால் அதே சமயம் நம்மளுடைய எண்ணங்கள் அடுத்தவர்களுக்காக, ஐயோ அவர்கள் சாப்பிட்டார்களா, ஐயோ இவர்கள் இந்த வீட்டிலே கூரை வீட்டில் இருக்கிறாங்களே உறங்கினார்களா, ஐயோ மழை பெய்ததை இவர்கள் எப்படி படுத்திருப்பார்கள், இப்படிப்பட்ட அயலாருடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா உலக இறுதி வரை ஏழை மக்கள் நம்மளோடு இருக்க போகிறாங்க, துன்பப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க, மருத்துவமனையில் கிடக்கிற பிள்ளைகள் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. நாம் என்ன செய்கிறோன்னா, வீடுகளிலே உட்கார்ந்து கொண்டு தொலைக்காட்சிகளிலே வரக்கூடிய சீரியல்களை பார்த்து கொண்டு எப்படி நேரத்தை நம்ம பைபாஸ் பண்ணுறது, ஐயோ லாக்டவுன் ஒரு வாரம் போட்டு விட்டார்களே என்று நம்ம புலம்பக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பாருங்கள், லாக்டவுன் போட்டுட்டாங்களா, மீண்டும் குடும்பமாய் நீங்கள் இணைந்து கரம் உயர்த்த கடவுள் கொடுக்குற மிகப்பெரிய வாய்ப்பு என்று நீங்கள் பாருங்களேன். கணவர் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது, அவர் வீட்டில் ஜபத்தை அவர் வழி நடத்தலாமே, குடும்பத்தில் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கலாமே. இத்தனை வருடங்கள் நம்ம ஓடினோமே குடும்பத்தை விட்டுட்டு, இப்போ ஒரு வார காலம் அல்லது ஒரு மாத காலம் நம்ம வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்க வேண்டும் என்று சொன்னால் ஏன் அதை நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது? அதிலே நம்ம காணக்கூடிய ஒரு நன்மைத்தனத்தை நாம் ஏன் பார்க்க முடியல? அப்போது நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரு நெகட்டிவ் மைண்ட் என்று சொல்லக்கூடிய தீமையினுடைய அடையாளமாய் மாறிப்போயிருக்கிறது. அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ஆண்டவர் கொடுத்திருக்கிற சிறப்பான வாய்ப்பு. இதோ உங்களுக்காக ஜெபித்தது போதும், அங்கு இங்குமிங்குமாக உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வரவங்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதி நீங்கள் கரம் உயர்த்தி, அவங்க யார் தெரியுமோ தெரியாதோ ஏதோ ஒரு பெயர் வருகிறது, இவர் ஐசியூவில் இருக்கிறார், அவர் யாராக இருந்தால் என்ன, கரம் உயர்த்தி அவருக்காக ஜெபியுங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய வழிமரபினர், உங்களுடைய வாரிசுகளை எல்லாம் தெய்வம் ஆசீர்வதிப்பார். சீராக்கின் ஞான நூல் அது தானே சொல்கிறது, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு இரக்க செயல்களும் இதோ ஆண்டவருடைய முன்னிலையில் நினைவு கூறப்படுகிறது. பிள்ளைகளே, அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்கள் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற இவர் இந்த வார்த்தைகள் உங்களுக்குரிய வார்த்தைகளாய் மாறுகிறது. இந்த நம்பிக்கையில் இதோ இந்த நாட்களில் ஓடுங்க. நீங்கள் இழந்து போவது எதுவும் இல்லை, நீங்கள் இழப்பை கூட ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவர்களாயிருக்கிறீர்கள். இந்த நம்பிக்கையிலே ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் அழைக்கிறார். கடந்து செல்வோம். ஆவியானவர் உங்களுக்கு பெலன் தருவார். ஆமென்.